வாரம் ஒரு அலசல், பிரதிபலன் காட்டும் இரக்கம்.
வழக்கறிஞர் அஃப்ரோஸ் ஷா அவர்கள் மும்பை வெர்சோவா கடற்கரை பகுதியில் வாழ்பவர். 36 வயது நிரம்பிய இவர் 2015 ஆண்டு அக்டோபரில் ஒரு நாள் தனது வீட்டின் பால்கனியில் இருந்து வெர்சோவா கடற்கரையை பார்த்து கொண்டிருந்தபோது ஆங்காங்கே பிளாஸ்டிக் கழிவுகள், குடிநீர் பாட்டில்கள், துணிகள், காலணிகள் என பல்வேறு விதமாக குப்பைகள் குவிந்து அக்கடற்கரையே குப்பை குளமாக இருந்ததைக் கண்டார். இது குறித்து மாநகராட்சி நிர்வாகத்திடம் புகார் செய்யலாமா என்றால் அது பலனளிக்காது என்பதை உணர்ந்து இவரே களத்தில் இறங்க முடிவு செய்தார். அது ஒரு ஞாயிற்றுக்கிழமை. இவரும் இவரது அண்டை வீட்டாரான 84 வயது நிரம்பிய ஹார்பனாஷ் மாத்தூர் என்பவரும் சேர்ந்து வெர்சோவா கடற்கரையை சுத்தம் செய்யும் பணியை தொடங்கினர். இப்பணிக்கு உதவியாக இவ்விருவரும் பிஆர்வி என்ற தொண்டர்கள் அமைப்பையும் ஆரம்பித்தனர். வாட்ஸ்அப் மூலமும் விழிப்புணர்வு பிரச்சாரத்தை மேற்கொண்டனர். இவர்களது குழுவில் 100 மேற்பட்ட தன்னார்வலர்கள் சேர்ந்தனர். இக்குழுவினர் அவரவர் நேரத்திற்கு ஏற்ப ஒவ்வொரு வாரமும் தூய்மை பணியில் ஈடுபட்டு குப்பைகளை சேகரித்தனர். அந்த குப்பைகள் லாரிகள் மூலம் மாநகராட்சி குப்பை கிடங்குக்கு கொண்டு செல்லப்பட்டன. இதுவரை 4000 டன் குப்பைகள் அகற்றப்பட்டுள்ளன. இக்குழுவினரின் விடாமுயற்சியினால் 2.5 கிலோமீட்டர் நீளம் கொண்ட வெர்சோவா கடற்கரை 48 வாரங்களில் தூய்மைப்படுத்தப்பட்டுள்ளது. December 3 கடந்த சனிக்கிழமையன்று அப்ரோஸ் ஷா அவர்களுக்கு பூமியின் ஆதரவாளர்கள் என்ற ஐநா சுற்றுச்சூழல் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. UNEP என்ற ஐநாவின் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு நிறுவனம் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கு உழைத்தவர்களுக்கென இவ்வாண்டில் ஷா அவர்கள் உட்பட 5 பேருக்கும் ஒரு நிறுவனத்திற்கும் இவ்விருதை அறிவித்துள்ளது. கடந்த அக்டோபரில் ஐநாவின் சுற்றுச்சூழல் திட்ட தலைவர் எரிக் சோல்ஹெய்ம் அவர்கள் மும்பைக்கு நேரில் வந்து அப்ரோஸ் அவர்களுடன் இணைந்து தூய்மை பணியில் ஈடுபட்டார். உலகில் தூய்மைப்படுத்தப்பட்ட நீளமான கடற்கரை என்ற பெயரையும் வெர்சோவா கடற்கரை பெற்றுள்ளது.
ஆசியாவின் மிகப்பெரிய சிறையான டெல்லி திஹார் சிறையில் +2 மட்டுமே கல்வி தகுதி கொண்ட தொடக்கநிலை காவலர் மற்றும் வார்டன் பணிகளுக்கு அண்மையில் ஏறக்குறைய 45,000 பேர் விண்ணப்பம் செய்திருந்தனர். இவர்களில் எழுத்துத் தேர்வு மற்றும் உடல் தகுதி தேர்வில் வெற்றி பெற்று நேர்முகத் தேர்வை எதிர்கொண்டதில் 59 பேர் மட்டுமே தெரிவு செய்யப்பட்டனர். இந்த 59 பேரில் 16 பேர் கணினி டிப்ளோமா பெற்றவர்கள். இவர்கள்தான் குறைந்த படிப்பு படித்தவர்களாக உள்ளனர். மற்றவர்கள் பொறியாளர்கள் மற்றும் MBA BEd பட்டதாரிகள். மாதம் 21,000 ரூபாய் மட்டுமே ஊதியமாக கிடைக்கும் இந்த பணியில் இவர்கள் சேர்ந்ததற்கு சிலருக்கு வேலைவாய்ப்பின்மையும் வேறு சிலருக்கு நாட்டுக்கு சேவையாற்றும் நோக்கங்களும் காரணமாக உள்ளன. இது குறித்து திஹார் சிறையின் இயக்குநர் ஜெனரல் சுதீர் யாதவ் கூறும்போது,
இங்கு புதிதாக பணியில் சேர்ந்துள்ள பட்டதாரிகள் தங்கள் பணிகளுடன் நின்றுவிடுவதில்லை. தங்கள் கல்வி வீணாகக்கூடாது என்று கருதும் இவர்கள் இதற்காக உழைக்க சிறிதும் தயக்கம் காட்டுவது இல்லை. தாங்களாக முன்வந்து அஞ்சல் வழி கல்வி பயிலும் கைதிகளுக்கு அன்றாடம் பாடம் சொல்லித் தருகின்றனர். இதேபோல் MBA படித்தவர்கள் சிறை கைதிகளால் நடத்தப்படும் தொழிற்கூடங்களை நிர்வகிப்பதில் உதவி புரிகின்றனர். இத்துடன் சிறையின் நிர்வாகப் பணிகளிலும் பல்வேறு வகையில் இவர்கள் உதவி புரிந்து வருகின்றனர்
என்று திஹார் சிறையின் இயக்குநர் அவர்கள் சொல்லியுள்ளார். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இந்ஞாயிறு மூவேளை ஜெப உரையில் நாம் சில சிலைகளை கைவிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். எந்த வழியிலும் வெற்றியை கைப்பற்ற துடிப்பது, நலிந்தோரை துன்புறுத்தி அதிகாரத்தை கைப்பற்றுவது, செல்வத்தை பெற தாகமாக இருப்பது, எந்த விலை கொடுத்தும் இன்பத்தை அனுபவிப்பது போன்ற சிலைகளை கைவிடுமாறும், இச்சிலைகள் அழகிக்கு உரியவை என்றும் திருத்தந்தை கூறியுள்ளார்.
Si tratta di lasciare le strade comode ma fuorvianti degli idoli di questo mondo, il successo a tutti i costi, il potere a scapito dei più deboli.
இன்று உலகில் பணம், பதவி, அதிகாரம், செல்வாக்கு போன்றவைகளுக்காக இயங்கும் மனிதர்கள், இந்த மோகத்தில் வாழ்பவர்கள் ஏழை எளிய மக்களின் துன்பங்களை அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றனர். பழைய ரூபாய் தாள்களை மாற்றுவதற்காக காத்திருந்த ஒரு முதியவர் அந்த இடத்திலே மயங்கி விழுந்து இறந்துவிட்டார் என்ற செய்தி இதற்கு ஒரு சான்று. தவறான பாதைகளில் இட்டுச் செல்லும் இந்த சிலைகளை கொண்டிருப்போர் மத்தியில் பொது நலத்திற்காக தன்னலமற்ற சேவையாற்றும் மும்பை அப்ரோஷ் ஷா, தீகார் சிறையில் புதிதாக சேர்ந்துள்ள பட்டதாரி பணியாளர்கள் போன்ற நல்ல உள்ளங்கள் எல்லாருக்குமே எடுத்துக்காட்டாய் விளங்குகின்றார்கள். இந்த நல்ல மனிதர்களின் பட்டியல் நீண்டு கொண்டேதான் செல்லுகின்றது.
தாயை இழந்த ஒரு பட்டதாரி இளைஞர் வேலை தேடி ஏறாத படிகள் இல்லை. ஏறக்குறைய 15 நேர்காணல் தேர்வுகளுக்கு சென்றிருந்த அவர் எதிலும் தேர்வாகவில்லை. கடந்த வாரத்தில் அவர் ஒரு நேர்காணலுக்கு சென்று அதில் தேர்ச்சி பெறாமல் மனம் நொந்து வீட்டுக்கு போனார். அவருடைய சித்தி, அதாவது அவர் அப்பாவின் இரண்டாவது மனைவி, அவரை பார்த்து,
வெட்டியா ஊரை சுத்திட்டு வர தண்ட கழுதைகளுக்கெல்லாம் என்னால வடிச்சு கொட்ட முடியாது
என்று வாயில் வந்தபடி திட்டியிருக்கின்றார். இவர் ஆத்திரத்தில் அடிக்கப் போய் அவரது அப்பா அவரை தடுத்து அவரது கழுத்தை பிடித்து வெளியே தள்ளிவிட்டுள்ளார். மனம் வெறுத்து போய் அந்த இளைஞர் தன் நண்பர் ஒருவருக்கு தொலைபேசியில் விடயத்தை சொல்லி, எல்லாரையும் கேட்டதாகச் சொல், நான் உலகத்தில் வாழவே தகுதியில்லை, தற்கொலை பண்ணிக்கொள்வதாக உள்ளேன் என்று அழுதுகொண்டே தொலைபேசியை துண்டித்துள்ளார். அந்த நண்பர் மற்ற 4 நண்பர்களுக்கும் தகவல் சொல்ல எல்லாரும் பதறிப்போய் உடனடியாக அவரது வீட்டுக்கு ஓடினார்கள். நல்லவேளை விபரீதமாக எதுவும் நடப்பதற்கு முன்னே அவரை காப்பாற்றி தங்களோடு அழைத்து வந்துள்ளனர்.
அன்பர்களே, தேர்வில் தோல்வி, மதிப்பெண் அதிகம் கிடைக்கவில்லை, ஆசிரியர் திட்டினார், மேலதிகாரி அவமானப்படுத்தினார், கடன் சுமை, தலைவர் கைது, அபிமான நாயகருக்கு உடல்நலக்குறைவு, இப்படி எல்லாவற்றுக்கும் தீர்வு தற்கொலைதானா? வேறு வழியே இல்லையா? தற்கொலை பண்ணிக்கொள்கின்ற எண்ணம் வந்ததும் உடனே அதற்கான செயலில் இறங்காமல் ஒரு டம்ளர் தண்ணீர் குடித்துவிட்டு அமைதியாக ஓரிடத்தில் அமர்ந்து மூச்சை ஆழமாக இழுத்து நிதானமாக விட்டு மனதை அலைப்பாய விடாமல் ஒரு நிமிடம் நிலைநிறுத்தி வைத்திருந்தால் 100-க்கு 90 தற்கொலைகள் தவிர்க்கப்படும் என்று ஒரு உளவியல் நிபுணர் சொன்னதாக வாசித்தோம். அன்பர்களே, நாம் இங்கு இப்போது சொல்ல வருவது தற்கொலை பிரச்சினைக்கு தீர்வு அல்ல, ஆனால் பிரச்சினையில் இருப்பவர்களுக்கு உதவும் நல் உள்ளங்கள் பற்றியே. இன்று கூட கண்ணீரை வரவழைக்கும் ஒரு காணொளியை காண நேர்ந்தது.
திருமண விருந்து நடந்து கொண்டிருந்த அந்த இடத்திற்கு ஒரு பிச்சைக்கார முதியவர் கையில் தட்டோடு தடுமாறி தடுமாறி உள்ளே வந்தார். அவரை பார்த்த ஒரு வெள்ளை வேட்டிக்காரர் அவரை விரட்டி அடித்தார். அங்கு நின்ற ஒரு சிறுமி அந்த நிகழ்வை பார்த்து கொண்டே இருந்தார். அந்த முதியவர் மீண்டும் தட்டோடு அந்த திருமண வீட்டிற்கு தயங்கி தயங்கி சென்றார். 2வது முறையும் அதே வெள்ளை வேட்டிக்காரர் அந்த முதியவரை மிகவும் கடுமையாக திட்டி விரட்டினார். இதை பார்த்து கொண்டிருந்த அந்த சிறுமி பந்தியில் உணவு பரிமாறுகிறவர்களிடம் ஒரு தட்டை நீட்டி உணவை பெற்றுக்கொண்டு சாலையோரத்தில் அமர்ந்திருந்த அந்த முதியவரிடம் கொடுக்கின்றார். ஆசையோடு அவசர அவசரமாக அந்த முதியவர் அந்த உணவை உண்பதை பார்த்து கொண்டிருக்கிறார் சிறுமி. முதியவருக்கு விக்கல் எடுத்தது. தண்ணீர் எடுக்கச் சென்ற சிறுமிக்கு எதிரே வந்தார் அந்த வெள்ளை வேட்டிக்காரர். சிறுமியையே பார்த்த அவர் பின்னர் சிறுமியை தட்டி கொடுத்து கையிலிருந்த தண்ணீர் டம்ளரையும் அந்த சிறுமியிடம் கொடுத்தார்.
அன்பர்களே, நாம் செய்யும் சிறு உதவியும் வீணாகப் போவதில்லை, அது அடுத்தவரின் மனதை மாற்றி நன்மை செய்யவும் தூண்டுகின்றது. தன்னலமற்ற எந்த ஒரு செயலுக்கும் பயன் உண்டு என்று சொல்வார்கள். சிங்கம் சுண்டலி கதை நமக்கு தெரியும். கடும் கோடை வெயிலில் ஒரு பெரிய மரத்தின் நிழலில் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தது சிங்கம். அப்போது அந்த மரப்பொந்திலிருந்து வெளியே வந்த சுண்டலி சிங்கத்தின் முதுகில் ஏறி விளையாடி அதை எழுப்ப முயற்சித்தது. சுண்டலி இதை ஒரு விளையாட்டாகவே செய்தது. ஆனால் சிங்கம் கோபமடைந்து சுண்டலியை விழுங்க வாயை திறந்தது. அப்போது சுண்டலி கெஞ்சியது, நீர் இப்போது இரக்கம் காட்டும், இந்த இரக்கத்திற்கு நான் கைமாறு செய்கின்றேன் என்றது. சிங்கமும் விட்டுவிட்டது. சில நாட்கள் கழித்து அதே மரத்தடியில் சிங்கம் ஒரு வேடரின் வலையில் மாட்டிக்கொண்டது. அப்போது சுண்டலி அந்த வலையை அறுத்து சிங்கத்தை விடுவித்தது. இது கதைதான் என்றாலும் கதை சொல்லும் கருத்து ஏற்பதற்குரியது. ஆம் அன்பர்களே, நாம் செய்யும் ஒரு சிறிய நன்மைக்கும் பிரதிபலன் உண்டு. நாம் காட்டும் இரக்கம் பெய்யும் மழை போன்று ஒருபோதும் பலனின்றி செல்லாது. சமநிலையில் இருக்கும் ஒருவரால் தான் இரக்கம் காட்ட முடியும் என்று பகவத்கீதை சொல்லுகின்றது. சமநிலை என்பது இதயம், மனம், மூளை, உடல், ஆன்மா என இந்த ஐந்தும் சமநிலையில் இருப்பதாகும். இதயத்தில் அன்பு இல்லாத போது, மனம் மன்னிக்காத போது, மூளை ஞானத்தை இழக்கும் போது, உடல் அர்ப்பணத்தை இழக்கும் போது, ஆன்மா நீதியை இழக்கும் போது கலக்கம் அடைகின்றன என சொல்லப்படுகின்றது. எனவே இதயத்தில் இரக்கத்தை சுரக்க வைத்து தன்னலமற்ற தொண்டில் நம்மை ஈடுபடுத்துவோம்.
பிரதிபலன் காட்டும் இரக்கம். இந்த வாரம் ஓரலசல் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.